நம்ம யாத்ராம பாடத்தை நம்ம தொடர்ந்து நம்ம படிக்க போறோம். யாத்ராம பாடத்துல வந்து இஸ்ரேல் ஜனங்களை ஒரு பின்பற்றி வருகிற மாதிரி நம்ம ஆரம்பத்திலிருந்தே பின்பற்றி வந்திருக்கிறோம். அவங்க பின்னாடியே போய் அவங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறோம். அதுல வந்து கிறிஸ்துவ குறித்து, நம்மளுடைய ரட்சிப்பை குறித்து பலவிதமான படங்களை நம்ம பார்த்து அதுல கத்துக்கிட்டு இருந்திருக்கோம். இன்னைக்கு அவரு ஆண்டவர் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணணும் உங்களுக்கு, ஏன்னா பல வாரங்க ஆயிடுச்சு இல்லைங்களா, எல்லாம் மறந்துருப்போம். அதனால கொஞ்சம் ஞாபகப்படுத்துற மாதிரி சில காரியங்களை நான் சொல்றேன். ஆரம்பத்துல ஆண்டவர் வந்து அவங்களை, அவங்க அடிமைத்தனத்துல கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவங்களை எப்படி வல்லமையா, அந்த உலகத்திலேயே பெரிய வல்லமையான எகிப்துகிட்ட இருந்து அவங்களை மீட்டு கொண்டு வந்தார். அவங்களுக்கு 10 வாதைகளை அனுப்பி அவர்களை வெளியே கொண்டு வராரு. கொண்டு வந்து நம்ம மூச்சே நிக்கிற மாதிரி ஒரு பெரிய அற்புதம், கடலையே பிரித்து அவர்களை கொண்டு வராரு. கொண்டு வந்த பிறகு அவர்களை வனாந்திரத்துல நடத்துற விதங்களை பார்க்கும்போது ஒரு 3 பிரஷியஸ் வேர்ட்ஸ், அதை நம்ம மறக்கவே கூடாது. என்ன ஆறுதல் கொடுக்க தெரியுங்களா உங்களுக்கு, ஞாபகம் இருக்குங்களா? நம்ம பார்த்தோம் 3 பிரஷியஸ் வேர்ட்ஸ், ப்ராவிடன்ஸ், ப்ராமிஸ் அண்ட் பிரசன்ஸ் பார்த்தோம். தேவனுடைய பராமரிப்பு, அந்த பராமரிப்பு வந்து நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அறிந்து இவங்கனா இவ்வளவுதான் அவங்க தாங்க முடியும்னு நினைச்சுதான் அந்த பராமரிப்பு நமக்கு வருது. இப்படித்தான் நம்மளை நடத்துது பராமரிப்பு. அது மாத்திரம் இல்லாம அவருடைய ப்ராமிசஸ், நிச்சயமா நம்மளை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பாருன்ற ஒரு ப்ராமிஸ், எத்தனையோ அநேக விதமான ப்ராமிஸ் கடவுள் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம நம்மளோடு அவருடைய பிரசன்னமே இருக்கிறது. நம்மளோடு போற இந்த துன்பம் கஷ்டம் அனாந்திர வழியில அவர் நம்மளோடு கூட இருக்கிறாருங்கிற பாடத்தை நம்ம படிச்சுக்கிட்டோம். அந்த ஜனங்களுடைய வனாந்திர பாதையில முதலாவது பார்த்தோம்னா அந்த மாறாவுடைய அனுபவம், ரொம்ப கசப்பான அனுபவம். ஆனா அந்த அனுபவத்தை தேவன் அவங்களுக்கு சுகப்படுத்தி மாறாவை தேனாக மாத்தி கொடுத்தார். இந்த மாறா நீர் குடிக்கிற மாதிரி கூட இல்ல, ஸ்வீட்டா மாத்தி கொடுத்தார். அதே மாதிரிதான் நம்ம தேவன் வந்து நம்மளுக்கு உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்யுது. அந்த உபத்திரவங்களை இன்பமாக மாத்தி கொடுக்கிற ஒரு தேவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்ததாக அவங்க தொடர்ந்து போகும்போது அவங்களுக்கு சாப்பாடு இல்ல, சாப்பாடு இல்ல, என்ன பண்ணாங்க, புலம்ப ஆரம்பிச்சாங்க. ஐயோ, நாங்க எகிப்தின் இறைச்சி பாத்திரம் அண்டையே நாங்க செத்து போயிருந்தா நல்லா இருந்துச்சேன்னு அவங்க நல்லா புலம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா தேவன் அவர்களுக்கு ஒரு மன்னாவின் மலைய வர பண்ணார். அந்த மன்னாவின் மூலமா அவர்களுக்கு வந்து தேவனை ஒன்னு தினத்துக்கும் நம்பி வாழ்வது எப்படின்னு ட்ரெயின் பண்ணார் அவங்களை. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமோ நினைக்கிற ஜனங்களை அனுதினமும் தேவனை நம்பி நீ வாழ, நாளைக்கு பத்தி கவலைப்படாதன்றதுக்காக நாளைக்கு சாப்பாடே கொடுக்கல அவர். ஒவ்வொரு நாளுக்கும் மன்னாவை பே பண்ணார். நாளைக்கு எடுத்து வைக்கும் போது அது புழுவெல்லாம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கறோம். அது மாத்திரம் இல்லாம அவங்க ஓய்வு நாள் ஆசரிக்கணும்னு அந்த மன்னா மூலமா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஏ, ஓய்வு நாளுக்கு 6வது நாளுக்கு 2 மடங்கு சாப்பாடு கொடுத்து ஓய்வு நாள்ல அவங்க சேர்க்க முடியாதபடிக்கு அவங்க செஞ்சு அவங்களை ட்ரெயின் பண்றாரு. ஒரு நம்ம சொல்ல போனா மிருகத்தை ட்ரெயின் பண்ற மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணார் சாப்பாடை வச்சு நம்ம பாக்குறோம். ஆனா அந்த ஜனங்களுக்கு அநேக டெஸ்ட்ங்க அவர் கொடுத்த போதும் அவங்க தொடர்ந்து அவரை சோதித்து கொண்டு தான் இருந்தாங்க. ஆனா ஒரு கழுகு தன் குஞ்சுகளை காத்து பாதுகாத்து பொறுத்து வர மாதிரி தேவன் தொடர்ந்து அவங்களோடு பொறுத்து தான் வந்தார். அதுக்கப்புறம் 17வது அதிகாரம் அதான் கடைசியா பார்த்தோம். அங்க அவங்க ரெஃபிடமுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு தண்ணி இல்லாம போச்சு. அவங்களுடைய மெரிபா மாசா அனுபவம், தண்ணி இல்லாம போன பிறகு அதுல வந்து ஒரு முக்கியமான பாடம் என்ன படிச்சோம்னா, எப்ப பாரு முறுமுறுக்கிற, எப்ப பாரு அதிருப்தியா இருக்கிற ஒரு இதயத்துக்கு, எப்ப பாரு புலம்ப வேண்டியதுதான், ஒப்பாரி வைக்க வேண்டியதுதான், அப்படிப்பட்ட ஒரு மனசுக்கு மருந்து என்ன அப்படின்னு நம்ம படிச்சோம். மாசா மெரிபான்ற மனசு அது, அது திருப்தியே ஆகாது, புலம்பிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனசுக்கு மருந்து என்னன்னு போது அவங்களுக்கு மோசேக்கு ஒரு அடையாளமா தேவன் சொன்ன மாதிரி, நீ போய் அங்க இருக்கிற ஒரு கற்பாறை மேல அடி, அடிச்ச உடனே என்ன வரும், தண்ணி வரும். அதான் ஒரு படமாக நம்ம காமிக்கப்படுது. அடிக்கப்பட்ட கற்பாறையிலிருந்து வருகிற ஒரு தண்ணி தான் மருந்து. அதான் நம்ம என்ன பாக்குறோம் புதிய ஏற்பாடுல, அடிக்கப்பட்ட கிறிஸ்து, அவர் அடிக்கப்பட்ட பிறகு ஜீவ தண்ணீரா வந்தது நமக்கு என்ன, ஹோலி ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட் நம்ம இதயத்தை ஆட்கொள்ளும் போது தான் நம்ம இதயத்துல இருக்கிற மாசா மரிபா அதிருப்தி அந்த புலம்புதல் எல்லாம் நம்ம நின்னு போறது. நமக்கு இச்சை அடக்க வர்றது, நம்மளை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் அப்பதான் வர முடியும். அது ஒரு படமாக நம்ம பாக்குறோம். அதுக்கு மருந்து ஹோலி ஸ்பிரிட் தான் பாக்குறோம். இன்னும் தொடர்ந்து நம்ம பார்த்தது வந்து அமலேக்கியர், அவங்களோடு அமலைக்கேற போர் அதான் கடைசியில் நம்ம பார்த்து முடிச்சோம். அது வந்து ஒரு விசுவாசியுடைய விடாமுயற்சி, அவனுடைய பாவத்தின் போராட்டத்துக்கு ஒரு படமா இருக்குது. இந்த உலகத்தில் அவனுக்கு போர் இருக்கு, அவன் போர் செய்ய வேண்டும். அது எப்படி பாவத்தை அவன் மேற்கொள்ள முடியும்? ரெண்டு காரியம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஒண்ணு வந்து மோசே மேல கை தூக்கி ஜபம் பண்ணிட்டு இருந்த மாதிரி கடவுள் மேல முழுசா அவன் சார்ந்திருக்கணும், அது ஒண்ணு இருக்கு. அதான் கடவுளுடைய பாதுகாப்புன்னு பாக்குறோம். இன்னொன்னு, தன்னுடைய முழு முயற்சியோடு யோசுவா எப்படி போர் செஞ்சாரோ அந்த மாதிரி அந்த பாவத்துக்கு விரோதமா அவன் போர் செய்து தான் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்து கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தி அவதை மேற்கொள்ளணும். அது ரெண்டும் பாக்குறோம் நம்ம. அதான் இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். ஒரு ரிவ்யூவா நம்ம பார்த்தோம், எத்தனை பாடங்கள் யோசிச்சு பாருங்களேன். பழைய புக்ல நமக்கு எத்தனை விதமான பாடங்கள் படங்கள் நமக்கு போட்டிருக்கு. அதான் அதிசயம், தேவனுடைய வார்த்தையினுடைய அதிசயம். நம்ம தொடர்ந்து இன்னைக்கு படிக்க போறோம் 18வது அதிகாரம். 18வது அதிகாரம் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்க எங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க சீனாய் மலை வந்து சேர்ந்து விட்டார்கள். சீனாய் மலைக்கு வந்துட்டாங்க. ஏன் சீனாய் மலைக்கு வந்திருக்கிறாங்க? ஏன் ஆண்டவர் சீனாய் மலைக்கு அவங்களை கூப்பிட்டு வராரு? அதுதானே சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பத்திலேருந்தே, நாங்க போகணும் வனாந்திரத்துல மலைகிட்ட போய் ஆராதனை பண்ணணும், ஆராதனை பண்ணணும். அதுதான் நமக்கு பதிலே கொடுக்குது. எதுக்கு பதில்? ஏன் இத்தனை உபத்திரவங்கள் மூலமா ஆண்டவர் கொண்டு வரணும் இந்த ஜனங்களை? நேரா சீனாய் மலைக்கு ஒரு ஒரு பிளைட்டை வச்சு கூப்பிட்டு வந்திருக்க கூடாது? கஷ்டமே இல்லாம கூட்டு வந்திருக்க கூடாது? ஏன் அவருக்கு இத்தனை உபத்திரவங்கள்? நம்ம வாழ்க்கையிலும் ஏன் பலவிதமான உபத்திரவங்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார் அப்படின்னா, தேவன் வந்து ஒரு கூட்டத்தை ரட்சிப்பது மீட்கிறது வந்து அவங்க நல்லா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக. ஏன் ஜனங்களை ரட்சிக்கிறாருன்னா, அவங்கள ஒரு ஆராதிக்கிற கூட்டமா அவங்கள மாத்தணும். எப்படி ஆராதிக்கிற கூட்டம்? ஞாயிற்றுக்கிழமை வந்து வெறும் உதடளவுக்கு ஆண்டவரை பாடி ஒரு சடங்காக ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு போற அதெல்லாம் ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை வந்து வெறும் வாயில ஒண்டி பாட்டு பாடிட்டு சடங்கா ஒரு வெளிப்பகாரமா செய்யற ஆராதனை ஆண்டவர் விரும்புறாரு? ஆராதிக்கிற கூட்டம்னா அதுவா? இல்ல. எப்படி இந்த ஜனங்க அவங்களுடைய உள்ளான வாழ்க்கை இருதயம் மாறி தேவனை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து செய்கிற ஆராதனை, அதுதான் ஆண்டவர் விரும்புற ஆராதனை. எப்படி நம்ம உள்ளத்தை நம்ம மாத்திடணும், நம்ம எவ்வளவு மோசம் அறிந்து நம்ம மாறி போய் ஆண்டவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து செய்யற ஆராதனை தான் அவர் விரும்புறார். அப்படிப்பட்ட ஆராதனை எப்படி அப்படிப்பட்ட ஜனங்களை அவங்களை மாத்தணும்ன்றதுக்காகத்தான் இத்தனை உபத்திரவங்கள் வழியா அவரை கொண்டு வருகிறார். ஏன் ஒரு அநேக உபத்திரவங்கள என்ன நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம்னா, அவங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்துறார் இல்லைங்களா, அவங்களுடைய இருதயத்தின் கசப்பை அவங்களுக்கு வெளிப்படுத்துறார். இவ்வளவு நல்லா பாடின ஜனங்க ஒரு மாசா இந்த மாறா தண்ணி வந்த பிறகு எப்படி கசப்பா போனாங்க, எப்படி புலம்ப ஆரம்பிச்சாங்க. உபத்திரம் வரும்போது தான் நம்மளே நமக்கு யாருன்னு தெரியுது. நம்ம எவ்வளவு கடவுள் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்பதான் தெரியுது. எவ்வளோ பேசுறிய, எவ்வளவு பாடுறிய, நீ எப்படி இருக்கிற பாருன்னு உபத்திரம் தான் ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு காட்டுறது நம்முடைய உண்மையான ஆவிக்குரிய நிலைமை. அதனாலதான் உபத்திரவங்களை கொண்டு வந்து, ஆனா அந்த உபத்திரவங்களை அவர் மீட்டு தான் எவ்வளவு பெரியவர்னு காட்டுறார், தான் எவ்வளவு மகத்தானவர்னு காட்டுறார். நம்மளை நமக்கு காட்டுறாரு, அவரை நமக்கு வெளிப்படுத்துறார். அதை பார்க்கும்போது தான் அந்த ஜனங்க அதை பார்த்து பார்த்து தான் நம்ம எவ்வளவு மோசம்னு தங்களை அவங்க இருதயத்தை உணர்ந்து தேவன் அவங்க எவ்வளவு பெரியவர்னு அறிந்து அவர் ஆராதிக்கணும். அதுக்கு தாங்க உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையிலும் சரி அவங்க வாழ்க்கையிலயும் வர்றது. அப்பதான் அப்போ ஆராதிக்கிற ஜனங்களை அவங்க மாற முடியும். சரி, இன்னைக்கு பகுதியில நம்ம என்ன படிக்க போறோம், தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பகுதி 18வது பகுதி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பகுதியா இருக்க போகுது. அவங்க இதுவரைக்கும் எகிப்தை விட்டு வனாந்திரம் மூலமா வந்து மலைகிட்ட வந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் நடந்த காரியத்துக்கும் இன்னுமே அந்த மலையில சீனாய் மலையில ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்க போறாரு. அதுக்கு நடுவுல ஒரு அதிகாரமா இது வந்திருக்கு, ஒரு டிரான்சிஷன் பண்ற மாதிரி ஒரு அதிகாரமா. இந்த அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சுருக்கமா உங்களுக்கு சொல்ல போனா, 1-12 வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, அவருடைய மோசேவுடைய மாமனார் ஜெத்ரோ அவர் வந்து மோசைய பார்க்க வரார். வரும்போது மோசேவுடைய மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு வர்றார். வந்து மோசே அவரை சகல விதமான மரியாதையோடு அவரை வரவேற்று அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணி மோசே நடந்ததெல்லாம் ஜெத்ரோக்கு அறிவிக்கிறார். நல்ல சாட்சியாக அறிவித்த உடனே அவரு ஜெத்ரோ அவர் மனசே மாறி ஆண்டவரை விசுவாசித்து ஒரு அறிக்கை சொல்றார். அறிக்கை சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா ஒரு விருந்து சாப்பிடுறாங்க. ஒரு குடும்ப சூழ்நிலையில நடக்கிற ஒரு காரியம், மோசேவுடைய குடும்ப விஷயம் இது. அதை குறித்து ஒரு காரியம் நடக்குது. அது ஒரு பகுதி 1-12. 13-27 வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, மோசே வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிக்கிறார். காலி எத்தனை பேர், ஒரு 70 லட்சம் கிட்ட இருக்கும்னு பாக்குறோம். காலையிலிருந்து ஈவினிங் நைட்டு வரைக்கும் அந்த ஜனங்களை இவர் தான் விசாரிச்சுக்கிட்டு வர்றாரு. லைனா எல்லா பிரச்சனை இருக்கிறவங்களாம் வராரு, அவங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார் இவர். இத பார்த்த ஒரு மாமனார் வந்து, ஏப்பா நீ ஒண்டியே செஞ்சா அதெல்லாம் நடக்கிற காரியமா, உன்னையே நீ அழிச்சுக்குவ, அது மாத்திரம் எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களும் டயர்ட் ஆயிருவாங்க அப்படின்னு, நியாயம் கரெக்டா கிடைக்காதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு அறிவுரை கொடுக்கிறார். நீ லீடர்ஸை ஏற்படுத்து, 50 பேருக்கு ஒரு லீடர், 100 பேருக்கு ஒரு லீடர், 1000 பேருக்கு ஒரு லீடர்னு ஏற்படுத்தி அதை ஒழுங்கா நடத்த முடியும்னு அறிவுரை கொடுத்தவொடனே அதை தாழ்மையோடு மோசே கேட்டுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றார். இம்ப்ளிமெண்ட் இது ரெண்டு தான் நடக்குது. முழு அதிகாரத்தை சொல்லிட்டேன் பாருங்க, ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு. இது ரெண்டு தான் அதுல நடக்கு. இப்போ இதுல ரெண்டு தலைப்புல நம்ம அநேக பாடங்களை படிச்சுக்க போறோம். ரெண்டு தலைப்பு. முதலாவது தலைப்பு என்னன்னா, ஒரு குடும்பம் ஒழுங்கா நடக்கணும்னா இருக்க வேண்டிய பாடங்கள். இந்த வசனங்கள்ல ஒன்னென்ன பார்த்து நம்ம படிச்சுக்கோம். ஒரு குடும்பம் ஒழுங்கா நடக்கணும், ஒழுங்கா போகணும்னா என்னென்ன பாடங்கள் நம்ம படிச்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு சபை ஒழுங்கா போகணும்னா என்னென்ன பாடங்கள் நம்ம படிச்சுக்கிறோம். ரெண்டு தலைப்பு தான். சர்ச் ஒழுங்கா போகணும், குடும்பம். ஃபர்ஸ்ட் குடும்பத்தை எடுத்து பார்ப்போம். ஒன்னொன்னா வசனங்கள்ல அநேக பாடங்கள்ல ஆச்சரியமான பாடங்களை நம்ம படிச்சுக்க போறோம். ஒரு குடும்ப ஒழுங்குக்கு பாடங்கள். சரி, 1வது வசனம் படிங்க.
தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும்.
1வது வசனம் 18:1. சரி,
தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும், மீதியானில் ஆசாரியனாய் இருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்ட போது, மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினால் திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவருடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான்.
ஜெத்ரோ எத்திரோன்னு வருது. அவர் வந்து மீதியானுடைய ஆசாரியன், அவர் மோசேவுடைய மாமனார். நம்ம இதுக்கு முன்னாடி பாக்குறோம், மோசே ஒரு தலைமறைவா எகிப்துக்கு தலைமறைவா மீதியான் கிட்ட போகும்போது மோசேக்கு அடைக்கலம் கொடுத்து, அடைக்கலமும் கொடுத்து அவருக்கு 7 பொண்ணுங்கன்னு பாக்குறோம். பெண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சு 40 வருஷம் மோசைய பாத்துக்கிட்ட ஒரு மனுஷன். 40 வருஷம் இவர் கூட தான் இருந்தார் மோசே. அவர் வந்து மீதியான் அப்படின்றது வந்து ஆபிரகாமுக்கு சாரா இறந்த பிறகு அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இந்த வைஃப் பேர் என்ன தெரியுமா? கெத்துரா. இதெல்லாம் குசுதல வைக்கணும் உங்களுக்கு. கெத்துரா அந்த அம்மா வந்து, அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் குழந்தைங்க பிறந்துச்சு. அந்த குழந்தையில ஒரு குழந்தை பேரு தான் மீதியான். கெத்துராக்கு பிறந்த ஒரு குழந்தை. அவர் ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, ஐசாக்கு தான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, நாளைக்கு மீதியான் எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேல்ல எனக்கு ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுற போறாங்கன்றதுக்காக அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்து வேற தேசத்துக்கு அனுப்பிச்சிட்டார். பிள்ளையா இருந்தாலும் அனுப்பிச்சிட்டாரு, ஏன்னா கடவுளுக்கு இது பண்ணணுமே. அப்படி போனவங்க, அப்படி போன ஒரு பிள்ளையினுடைய சந்ததி தான் மீதியான் தேசம். ஆபிரகாமுடைய சந்ததி தான் அவங்க, ஆனா மீதியான் தேசம். அவங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பயங்கர பகை, ஆகவே ஆகாது, பெரிய பகை. அந்த ஜனங்களுடைய ஒரு ஆசாரியன் இவர். அவர் வராரு, அவரு எல்லாத்தையும் கேள்விப்படுறாரு மோசேக்கு. மோசே இஸ்ரேல் ஜனங்கள் நடந்த அந்த டைம்ல பெரிய பிபிசி வேர்ல்ட் நியூஸா இருக்கா, எல்லா ஊரெல்லாம் பேச்சதானுங்க. என்ன மாதிரி, எங்க காணானியார், அங்க எங்கேயோ கார்னர் எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்பனா அவர் நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பாரு. ஊரெல்லாம் பேச்சுதான், மோசே என்ன செஞ்சாரு, எகிப்து என்ன மாதிரி அழிஞ்சு போச்சு, ஊரெல்லாம் பேச்சு. இவரும் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டவன அவர் முடிவு பண்றாரு, போய் நம்ம மோசேவை பார்ப்போம். மருமகன் இல்லையா, நம்ம மருமகன் எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாருன்னு கேள்விப்படுறாரு. ஒரு நாடோடியா ஒன்னும் இல்லாம அடிமையா வந்து 40 வருஷம் நான் வளர்த்த மருமகன், போய் பார்ப்போம் அப்படின்னு அவர் வராரு. வரும்போது இங்க என்ன நடக்குது, அந்த இஸ்ரவேல் மோசேவுடைய சந்தோஷத்துல அவர் பங்கு பெறணும்னு வராரு. 2வது வசனம்,
மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினால் திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாக சிப்போராளையும் அவருடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டார்.
மோசேவுடைய மனைவி 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வராருன்னு வருது. ஒரு கேள்வி நமக்கு வரணும், ஒரு ஆச்சரியம், ஏன் மோசே கூட அவங்களுடைய மனைவி இல்லையா, எங்க போச்சு மனைவி, நம்ம சர்ச்ல எல்லாம் வைஃப் இல்லையா, வைஃப் எங்க போச்சு நம்ம கேக்குறது இல்லையா, அந்த மாதிரி வைஃப் இல்லையா? ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சோகமா இருக்கு. இதுவரைக்கும் உலகத்திலேயே நடக்காத, கேள்விப்படாத அதிசயமான அற்புதங்களை கை மோசையுடைய கையில இருந்து ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. எல்லா உலகமும் ஏங்கு இருக்குது அந்த டைம்ல, அதை போய் பார்க்க முடியலையே நம்மனால. இப்பவும் சரித்திரத்துல நம்ம ஏங்குறோம், அப்பேற்பட்ட காரியங்கள் கடவுளுடைய கிரியைகள் நம்ம பார்க்க முடியலையேன்னு. மோசையோட தேவனுடைய வல்லமையான ஊழியக்காரனாகிய சொந்த மனைவி மோசை கூட இல்லையா? என்ன அது ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு பெரிய வேதனை. அந்த அம்மா மிஸ் பண்ணிருச்சா இது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆமா, அப்படிதான் தெரியுது இல்லீங்களா? மோசேயினால் அனுப்பிவிடப்பட்ட ஒரு மனைவியை கூட்டு வராரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அனுப்பிவிடப்பட்டயா? ஏன் அனுப்பிவிடப்பட்ட மனைவி? ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், யாத்ராமோ 4வது அதிகாரத்துல தேவன் வந்து மோசேவை வந்து ஒரு பயங்கரமா ஆக்ரோஷமா வந்து பின் பண்ணி கொலை பண்ணோன்னு பார்த்தார். ஏன் கொலை பண்ணு பார்த்தாரு? அவர் வந்து தேவனுக்கு அந்த விருத்த சேதனோன்ற கட்டளையில கீழ்படியாம போனார். ஏன் கீழ்படியாம போனாரு? அவங்க வைஃப்க்கு அது பிடிக்காது இல்லீங்களா? அவங்க வைஃப்க்கு அந்த விருத்த சேதனோன்றது வந்து தேவனுக்கு நான் ஐ எம் கமிட்டட் கம்ப்ளீட்லி தேவனுக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன்ற ஒரு சிம்பிள். அது கம்ப்ளீட்டா ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன்றதுக்கு ஒரு அடையாளமாக, இவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் செய்யறேன்றது யூத சிம்பிள். அத வந்து மோசே செய்யாம விட்டுட்டார் தன் பிள்ளைக்கு. ஏன் வைஃப் ஒத்துக்கல? இவ்வளவு அளவுக்கு ஒப்பு கொடுக்கணுமா? இவ்வளவு அளவுக்கு கஷ்டப்படணுமா? இவ்வளவு அளவுக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இருக்கணுமா? அதெல்லாம் இவனால முடியாது. அந்த யெகோவா வழியில வளர்க்கப்படல அந்த பெண்ணு. ஒரு அவிவிசுவாசியா கூட இருந்திருக்கலாம், அதனால அது ஒத்துக்கல. ஒத்துக்கலன்னா எந்த அளவுக்கு போச்சுன்னா, மோசேவை ஆண்டவர் கொலை பண்ற ஒரு நிலைமைக்கு வரும்போதுதான் ஒரு கோபமா, அராஜகமா, ஒரு அவசரமா அந்த உடனே அதை கத்தி எடுத்து பண்ணி அந்த ரத்தம்லாம் சிந்தி தூக்கி போடுச்சு. ஒரு மோசேவை சபிச்சுச்சு கூட அந்த டைம்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், சபிச்சுக்கிற மாதிரி ஒரு ஒரு ரத்த வெறி பிடிச்ச புருஷன். நீ இதை செய்யாம விடவே இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ரத்த வெறி பிடிச்ச புருஷன், ஒரு பிளட்டி ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. திட்டுறது மோசே பயங்கரமா திட்டுச்சு. திட்டுன பிறகு அவர் என்ன பண்ணாரு? இந்த மாதிரி ஒரு அம்மாவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன ஊழியம் பண்றது அப்படின்னு சொல்லி, நீ போமா உங்க அப்பா வீட்டுக்குன்னு அனுப்பி விடப்பட்டார். அது அந்த கதையை நான் படிச்சோம் 4வது அதிகாரத்துல. என்ன பண்ணுவார் அவர் ஊழியம் இப்படிப்பட்ட அம்மா வச்சுக்கிட்டு? சரின்னு அனுப்பிவிடப்பட்டார். அதனால இந்த பெண் அநேக காரியத்தை இழந்து விட்டதா நம்ம பாக்குறோம். இதுதான் குடும்பத்துக்கு ஒரு பாடமா நம்ம படிக்கணும். முதலாவது என்ன பாடம்? ஒரு பெரிய நிகழ்வு, எவ்வளவு பெரிய சோகமான காரியம் பாருங்களேன், அந்த பெண் லூஸ் பண்ணிருச்சு. முதலாவது பாடம், கல்யாணம் ஆகாதவர்கள். ஒரு பாடத்தை நீங்க படிச்சுக்கணும். ஒரு அவிவிசுவாசிய நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா, என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், எனக்கு சொல்லி கொடுத்தவங்களாம் நிறைய பெரிய அனுபவம் உள்ளவங்க, நான் நிறைய காரியங்களும் வர படிக்கிறேன் இல்லைங்களா, அந்த அனுபவத்துல சொல்றேன். ஒரு அவிவிசுவாசிய நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா, ஒரு உபத்திரவத்தை தான் நீங்க கல்யாணம் பண்றீங்க. உபத்திரவனா தெரியுதுங்களா? ஒரு பெரிய பிரச்சனையதான். எங்க ஒரு குரங்க கூட சொல்ல விடவே விடாது, பெரிய ப்ராப்ளம் கொண்டு வரும். ஒரு அவிவிசுவாசிய கல்யாணம் பண்ணீங்கன்னா பெரிய பிரச்சனை. அவர் எவ்வளவுதான் அவரா இருக்கட்டும், வல்லவனா இருக்கட்டும், நல்லவனா இருக்கட்டும், அழகான உள்ளவனா, திறமையா உள்ளவனா, சம்பாதிக்கிறவனா இருக்கட்டும், அவிவிசுவாசிய கல்யாணம் பண்ணா இல்லனா பெண்களுக்கு ஒரு பொம்மை மாதிரி ஒரு பொண்ணா இருக்கட்டும், திறமையான பொண்ணா இருக்கட்டும், ஒரு அவிவிசுவாசியா இருந்தா உங்க வாழ்க்கை போச்சு. ஒரு விசுவாசி பாக்குற மாதிரி, ஒரு விசுவாசி உங்களை பாத்துக்கிற மாதிரி ஒருபோதும் ஒரு அவிவிசுவாசி பாத்துக்கவே முடியாது. அடிக்கடி எங்க பழைய பாஸ்டர் சொல்லுவார், ஒரு விசுவாசி இப்படித்தான் உண்மையான, அந்த பொண்ணுக்கு 80 வருஷம் இருக்கட்டும், அந்த வயசுலயோ நேத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு விசுவாசி தான் பாத்துக்க முடியும். அந்த மாதிரி அன்பு செலுத்தக்கூடியது ஒரு விசுவாசி தான் செய்ய முடியும். ஒரு அவிவிசுவாசிக்கு கேரண்டியே இல்ல, 1 வருஷம் ஒரு இப்பெல்லாம் நிக்கவே மாட்டேன் கல்யாணம் இல்லைங்களா? எங்கெங்க நிக்குது கல்யாணம்? ரொம்ப மோசமா இருக்கு. அவ யாரத்தான் நம்புறதுன்னு தெரியல, ரொம்ப மோசம். நீங்க எல்லாம் பாக்குறீங்க இல்லையா, சீரியலாவது பாக்குறீங்க இல்லையா, என்ன மோசமாவது நடக்குது. ஒரு அவிவிசுவாசிய கல்யாணம் பண்ணி, இல்லங்க நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கன்வெர்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துருவேன் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதனோட விளைவுகளை நீங்க சந்திச்சுத்தான் ஆகும் இல்லைங்களா? ஏன்னா அது ஒரு பாவம். ஒரு விசுவாசி அவிவிசுவாசிய கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணி நான் கூட்டு வர அவர் விளைவுகளை சந்திச்சு தான் ஆகணும், பெரிய விளைவுகளை அதனால வரப்போகிறது. ஆகவே நீங்க ஒரு ஒரு பாஸ்டராக ஒரு அன்பாக ஒரு ஃப்ரெண்டாக உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறது, உங்க மனசை பாதுகாத்துக்கணும். நான் கல்யாணம் பண்ணனா ஒரு விசுவாசியத்தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா என் வாழ்க்கை சாபமா மாறிடும். சாபமா என்னத்தான் வசதி கிசதி அதோடு போறது இல்லை. கூட இருக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் கூட இருக்கணும், ஃப்ரெண்டா இருக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுக்காண்டி இல்லைன்னா அது பயங்கரமா போவோம் வாழ்க்கை. அது முதலாவது பாடம். ரெண்டாவது பாடம், ஜிப்பரா அம்மா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் வந்து மனைவிகள் ஒருபோதும் புருஷருங்க ஆண்டவருடைய ஊழிய செய்யும் போது அவர்களுக்கு தடையா இருக்கக்கூடாது. நிறைய பேர் ஆண்டவருடைய ஊழியம் செய்யாம கஷ்டப்பட்டு போறதுக்கே மனைவிகள் சரியில்லாதனால தான், மனைவிகள் சப்போர்ட் பண்ணாதனால தான். அதே ஆப்போசிட் சில பேர் நல்லா ஆண்டவருடைய ஊழியம் செய்யறதுக்கே காரணம் வந்து அந்த மனைவிகள் தான். அவங்க சப்போர்ட் இல்லாம அவங்க செய்யவே முடியாது, புரியுதுங்களா? அதனால ஒருபோதும் மனைவிகள் வந்து புருஷர்களுடைய ஊழியத்துக்கு ஆண்டவருக்கு செய்யும் போது தடையா இருக்கவே கூடாது. தியாகங்களுக்கு அதுக்கெல்லாம் ஆண்டு ஒத்து போனா பெரிய பிரச்சனை, பெரிய இது. விசுவாசி பெண்கள் ஆண்டவர் ஒரு முறை அமைச்சிருக்கிறாருங்க. நம்ம எல்லாம் அந்நியர் மாதிரி நம்ம இருக்க முடியாது. ஒரு முறை அமைச்சிருக்கிறார் குடும்பத்துல. வைஃப் இப்படித்தான் இருக்கணும், ஹஸ்பண்ட் இப்படித்தான் இருக்கணும். நம்ம எல்லாம் மாத்தி நம்ம பழக்கத்தின் படி பண்ண பார்த்தோம்னா அது கெட்டுதான் போவோம், நல்லா வரவே வராது குடும்பம். ஒரு வைஃப் எப்படி இருக்கணும், ஜிப்பரா அம்மா மாதிரி அடாவடியா அடிச்சு போட்டு புருஷனை திட்டிக்கிட்டு முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு அடிச்சு அவனை கண்டபடி பேசிக்கிட்டு அப்படி இருக்கலாமா? பயங்கரமா கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு, பயங்கரமா ஆர்கி பண்ணிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, எதிர்த்து பேசிக்கிட்டு அடங்காம அப்படி இருக்கலாமா? அது இல்ல, அப்படியே முறை இல்ல. வைஃப் இருக்க வேண்டியது அது இல்ல. அது இருந்தா பாருங்களேன் எப்படி இருக்கணும் வைஃப். வேதத்துல போட்டிருக்கு ஒரு வசனம் படிப்போம், 1 பேதுரு 3:1
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர்
1 பேதுரு 3:1
அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படைந்தீர்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்காரமாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது.
தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. மனைவிகள் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, உங்க சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க, கீழ்ப்படிந்திருங்க. ஏன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், மனைவிகள் வந்து சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கவே முடியாது. பாவத்துல பிறந்திருக்கோம் இல்லையா நம்ம எல்லாம். ஆதாம் பெண்களா பிறந்தவங்க ஏவாள் பாவத்தோடு பிறந்திருக்கிறாங்க. பிறந்திருக்கும் போது என்ன சாபம் வந்திருக்கு, உன் புருஷனுக்கு நீ கீழ்ப்படியவே மாட்டே, அவன் முடிய பிடிச்சு நீ ஆட்டிக்கிட்டே தான் இருப்பேன்னு ஒரு சாபம் வந்திருக்கு, அவனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு. அப்படி இருக்கும்போது அவிவிசுவாசத்துல உலகத்துலலாம் அப்படி நடக்கிறது, அப்படித்தான் இருப்பாங்க, வேற வழியே இல்லை. ஏன், நம்ம அப்பா அம்மா கூட அப்படி இருந்திருக்கலாம், நம்ம பெற்றவங்க அவங்கலாம் அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க, ஆனா ஒரு விசுவாசி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, ஏவாளின் சாபத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன். என் புருஷன் அப்படி பண்ற ஆள் இல்ல, நான் ஏவாளின் சாபத்திலிருந்து நான் வெளியே வந்திருக்கிறேன்றதுக்கு ஒரு அடையாளமே என் புருஷர்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அப்படி இல்ல, நான் பரிபூர்ணமா இல்லாம இருக்கலாம், ஆனா அதனோட தேவையான அடிப்படை குணாதிசயம் அங்க இருக்கும். அதுவே ஒரு அடையாளம் அவங்க ஒரு விசுவாசின்றதுக்கு. ஒரு விசுவாசி பெண்ணுனால தான் அப்படி கீழ்ப்படிய முடியும், மத்தவங்கனால முடியாது. ஏன்னா ஏவாள் சாபத்துல அவங்க மாட்டி இருக்கிறதுனால. அதனாலதான் கீழ்ப்படிந்திருங்க. என்ன சொல்றாரு அங்க பாருங்களேன், 1வது வசனம் திருப்பி படிங்க.
இந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படைந்திருங்கள், அப்பொழுது அவர்கள் யாராவது திரு வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் தற்குள்ள நடத்தியை அவர்களை அவர்கள் பார்த்து.
சில பேரு விசுவாசியா இல்லாம போயிருந்தாலும் உங்களுடைய நடத்தை, உங்களுடைய கீழ்ப்படிதல், உங்களுடைய அமைதித்தனத்தை பார்த்து அவன் திருந்திருவான், மனசாட்சி தொட்டு அவன் திருந்திருவான் அப்படின்னு வருது. ஒரு மனைவிகள் வந்து உலகத்தை குடும்பத்தை மாத்தணும், ஒரு பெரிய புரட்சியை பண்ணணும்னா ஒருபோதும் அடாவிடித்தனம் பண்ணிக்கிட்டு புரட்சியை பண்ணவே முடியாது. ஒரு பெரிய எஃபெக்ட் ஒரு மனைவி ஒரு குடும்பத்துல எப்படி பண்ண முடியும்னா, ஒரு பக்தியான நடத்தை அமைதலான நடத்தையினால தான் பண்ண முடியும், ஒரு குடும்பத்தை மாத்த முடியும்னா. வேற அடாவடி பண்ணி சண்டை போட்டு அது பண்ணவே முடியாது. ஒரு வேணா மேல் பார்வைக்கு ஏதோ ஒன்னு பண்ணலாம், பயத்தினால ஏதோ ஒன்னு பண்ணி வைக்கலாமே தவிர உண்மையா பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? அது தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, அலங்காரம் வந்து மயிரை பின்னி பெரிய பெரிய ஜுவல்லரி அது இதெல்லாம் போட்டுக்கிட்டு வெளிப்பிரகாரமான அலங்காரம், அதனால அதெல்லாம் போடாது நாங்க ஒன்னும் சொல்லல, அதெல்லாம் போடக்கூடாது, நீங்க வெள்ள புடவை கட்டிக்கிட்டு அழுத முகமாவே எப்ப பார் இருக்கணும் அப்படின்னு இல்ல, அது அப்படி சொல்ல வரல. என்ன சொல்லுதுன்னா, எதுல உங்களுடைய கவனம் இருக்கணும், தேவன் எதை பெருசா பாக்குறாரு, எதை பெரிய மதிப்பு கொடுக்கறாரு, எதை சொல்றாரு, நாலாவது வசனம் என்ன சொல்லுது,
அறியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும்
சாந்தமும்
அமைதியுள்ள ஆவியாக்கிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே,
இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமான அமைதலான குணம். அப்படித்தாங்க ஒரு வைஃப் வந்து பெரிய புரட்சி குடும்பத்துல பண்ண முடியும். ஏன்னா உலகத்துல எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு குடும்பத்தை கெடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டுல ஒரு வைஃப் பவர்ஃபுல்லா எப்ப செயல்பட முடியும், அதோட பவரை யாரும் அடக்க முடியாதுன்னா அதோட அமைதலும் சாந்த குணம் தான். புருஷனே பார்த்து அதிர்ந்து போவான், அது அப்படி இருக்க முடியாது யாருனாலயோ, அது இருக்கிறது தான், அது பக்தியில பவர்ஃபுல் பக்தியில தான் அது வர முடியுமே தவிர, அது பவர்ஃபுல்லா புருஷனோ குடும்பத்திலயோ ஃபேமிலியிலயோ வேலை செய்யுமே தவிர அடாவடித்தனம் வேலை செய்யாது. புரியுதுங்களா? அது எப்படி இருக்கு, தொடர்ந்து படிங்க அந்த வசனம். அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்படிப்பட்ட ஒரு குணத்தை ஒரு பெண்ணுகிட்ட ஆண்டவர் பார்த்தார்னா அது விலையேற பிரஷ்யஸா பாக்குறார். அந்த குடும்பத்தை அந்த பெண்ண ஆசீர்வதிக்காம இருப்பாரா அவரு? இல்ல. பெரிய ஆசீர்வாதம் பாருங்களே. செப்போரா மாடும் இழந்து போயிட்டாங்க. அதனால நல்லா சொன்னீங்கன்னு ஹஸ்பண்ட்ஸ்க்கு இருக்கலாம், ஆனா ஹஸ்பண்ட்ஸுக்கும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்களே. ஏழாவது வசனத்துல என்ன சொல்றாரு, ஒரு குடும்பம் ஒழுங்கா இருக்கணும்னா பாத்துட்டு வரோம்.
அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபியை சுதந்திரித்துக் கொள்ளவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள்.
புருஷருங்க என்ன பண்ணணும், முதலாவது அவர் என்ன சொல்றாரு, வைஃப ரொம்ப கனம் பண்ணுங்க. அங்க போட்டிருக்கு பாருங்களேன், வைஃப ரொம்ப கனம் பண்ணணும். கனம் பண்ணணும்னா என்ன கனம் பண்ணணும், அவங்களை தூக்கி வச்சு கொண்டாரு. என்னன்னா, ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் ஆன பிறகு வேதத்துல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு மனைவிய கல்யாணம் ஆன பிறகு தன் தாய் தகப்பனை பிரிந்து மனைவியோடு இணையறான்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஒரு குடும்பம் ஒழுங்கா வரணும்னா அவ என்ன பண்ணணும், வாழ்க்கையிலேயே முதல் இடம் யாருக்கு இருக்கணும், ஹஸ்பண்டுக்கு, மனைவிக்கு இருக்கணும். அதுதான் வேதம் சொல்லுது, முதல் இடம் மனைவி, அதை முக்கியமா கனம் பண்ண. That is the important place for a wife. ஒரு குடும்பம் ஒழுங்கா வரணும்னா இப்படித்தாங்க வரும், நாத்தனாரு கொழுந்தியாரு மூத்தனாரு அந்த இவரு இவரு அவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அவங்க பேச்ச கேட்டு இவங்க பேச்ச கேட்டு வைஃப கொடுமையா கொடுமைப்படுத்தினா, நம்ம சீரியல்கள்லாம் பாக்குறது இல்ல, சீரியல்கள்லாம் வச்சு எடுக்கிறதே இதுக்குத்தான். இப்படித்தான் குடும்பங்கள்லாம் கெட்டு போறது. கடவுளுடைய முறை என்ன, வைஃப் இப்படித்தான் நடக்கணும், அமைதி சாந்தத்தோடு நடக்கணும். புருஷன் என்ன பண்ணணும், வாழ்க்கையிலேயே முதல் இடம், கல்யாணம் ஆகும் போதெல்லாம் இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், எங்க பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, முதல் இடம் வைஃபுக்கு தான். எங்க எங்க குடும்பத்துல எல்லாம் சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, அதை இப்படி பண்ணிராத இப்படி விட்டுறாத, அது என்ன யாரு சொன்னாலும் என் வைஃப் கிட்ட நான் நடந்துக்கிற விதம் ஒருபோதும் பாதிக்க கூடாது. புரியுதுங்களா? வேதம் என்ன சொல்லுது, அதன்படி நம்ம நடத்தினா தாங்க அந்த குடும்பம் ஒழுங்கா வரும். ஃபர்ஸ்ட் இடம் என் வாழ்க்கையில என் வைஃபுக்கு, அப்படித்தான் புருஷன் நம்ம நடத்தணும். அதனால மத்தவங்களை பாத்துக்கணும், மத்தவங்களை கவனிக்கணும், அதெல்லாம் சொல்லலன்னு இல்ல. முதல் இடம் கணம் பண்ணுங்க, கணம் பண்ணி அவங்களோடு விவேகத்தோடு பலவீனமான பாண்டமா இருக்கிறதுனால விவேகத்தோடு அவங்களோடு நடந்து கொள்ளுங்கள். அதனால என்ன, அப்படி நீங்க நடந்துக்காம போனீங்கன்னா உங்க ஜபங்க கேட்கப்படாது, ஹஸ்பண்ட்ஸா பண்ற ஜபம்லாம் வேஸ்ட். உங்க வைஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அன்போடு அவளுக்கு மரியாதை கொடுத்து நீ தாமா என் வாழ்க்கையில முதல் இடம்ன்ற மாதிரி நம்ம நடத்தி அன்போடு அவங்கள அரவணைத்து நடத்தலன்னா, ஏன் நீ புருஷன் தானே, என் பேச்ச நீ கேளு, பைபிள் என்ன போட்டிருக்குது, ஏன் இதெல்லாம் போட்டு இல்லையா பைபிள்ல, என் பேச்ச நீ கேட்கணும்னு இல்ல. ஹஸ்பண்ட்ஸ்க்கும் கடமை இருக்கு, இப்படி நம்ம நடக்கணும், அன்போடு கனத்தோடு நடக்கும்போது அவங்களும் அது கீழ்படுகிறதுக்கு முழு மனசுக்கும் வருவாங்க. அப்படி நடக்கும்போது தான் அது குடும்பம் ஒழுங்கா வர முடியும். சரி, அந்த பாடத்தை நம்ம படிக்கணும், அதுல ரொம்ப முக்கியமா ஹஸ்பண்ட்ஸுக்கும் அதுதானுங்க ஒழுங்கா வரும் குடும்பத்துல. ஏன்னா இந்த சிப்போரா மாடல் குடும்பத்துல பயங்கரமான அடாவடி பண்ணி எவ்வளவு இழந்துட்டாங்க பாருங்களேன், அதை இழந்து போனதா நம்ம பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து நம்ம படிப்போம். மூணாவது வசனம்,
அவருடைய இரண்டு குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியா ஆனேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான்.
அந்த பிள்ளை வளர்ப்புலயும் அது விஷயம் வருது பாருங்களேன். பிள்ளைய வந்து அவர் பேர் வச்சிருக்கிறது வந்து கெர்சோம். கெர்சோம்னா நான் ஒரு பரதேசியா இருந்தேன் இல்லைங்களா, பரதேசியா நான் வந்த. ஆனா தேவன் வந்து எலியேசர்னு இன்னொரு பிள்ளைக்கு பேரிட்டு இருக்காரு. நான் பரதேசியா இருந்த என்ன வந்து என்ன மாதிரி கடவுள் காப்பாத்தி பார்வோனுடைய பட்டயத்துக்கு எலியேசர்னா காட்ஸ் ஹெல்ப், கெர்ஷம்னா பரதேசின்னு அர்த்தம். என்ன மாதிரி பேர் வச்சிருக்காங்க பாருங்க, பரதேசின்னு கெர்ஷம், எலியேசர்னா கடவுள் எனக்கு உதவி செஞ்சு பட்டயத்துல இருந்து என்ன காப்பாத்தினாருன்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி இருப்ப. ஏன்பா எனக்கு இப்படி பேர் வச்சார்னா கடவுள் எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சிருக்காருன்னு சொல்லி வளர்க்க மாட்டாரு அவரு. ஆனா பிள்ளை வளர்ப்பு அதுல வருது. சரி, மூணாவது, தொடர்ந்து அந்த பிள்ளைய கூட்டு வர்றாரு. யார் கூட்டு வந்தது? இன்னொரு பாடமும் இதுல இருக்கு, தொடர்ந்து படிங்க.
மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கியிருந்த தேவ பர்வதனிடத்தில் வனாந்திரத்துக்கு வந்து.
பாருங்களேன், ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு பாடம் இதுல இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒழுங்கா நடக்கணும்னா இங்க பாருங்களேன், கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு என்ன பாடம் இருக்கு? எத்திரோ வந்து அவருக்கு சந்தோஷமா இருக்காது, என் மக வீட்டுல இருக்கு, வீட்டுக்கு வந்திருக்கு, ரெண்டு பேர பிள்ளைங்க, தாத்தாங்கன்னா பேர பிள்ளைங்க மேல எவ்வளவு ஆசை இருக்கும் இல்லைங்களா. எங்க வீட்டுல எல்லாம் பாக்குறோம் உயிரை விட்டுருவாங்க, அந்த மாதிரி எவ்வளவு ஆசை வச்சிருப்பாங்க. நம்ம இங்கேயே வச்சுக்கிட்டா ஒரு நல்லா இருக்குமே ஆசை இருக்கும். ஆனா எத்திரோ பாருங்களேன், ஒரு ஒழுங்கான ஒரு கிராண்ட் ஃபாதர், ஒரு ஃபாதர் இல்லா மாதிரி அவர் என்ன பண்றாரு, நீ வினமா உன கூட்டு போய் பிள்ளைக்கு வித்த சேதனம் பண்ணிட்டாரு அவரு, நீ அங்கெல்லாம் போகாதம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ வீட்லயே இரு, நான் உன பாத்துக்கிறேன். அப்படி வனாந்திரத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு, கடவுள் கூப்பிட்டாரு, அதை கூப்பிட்டாருன்னு அந்த மனுஷன் அவங்க எல்லாம் போகாதம்மா, நான் உட்காந்துகிட்டு இருந்தாரு. அப்படி பேசுறாங்களே எத்தனையோ ஃபாதர் இன் லாஸ். அப்படி இல்ல, வைஃப் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கணும், புரியுதுங்களா. பிள்ளைங்க பெற்றோர் கூட தான் இருக்கணும். அவருக்கு தெரியுது பாருங்களேன், ஒழுங்கா எடுத்துட்டு வந்து சேர்க்கிறாருங்க. இங்கே இருமா, இன்னும் கொஞ்ச நாள் இருமா, இன்னும் கொஞ்ச நாள் இருமான்னு வச்சுக்கினாரா? இல்ல, அவரே எடுத்துட்டு வந்து சேர்க்கிறாரு. கரெக்டான நேரத்துல எடுத்துட்டு வந்து சேர்க்கறதா நம்ம பாக்குறோம். கூட்டு வர்றாரு பாருங்களேன். இதுதாங்க கடவுள் நியமித்த ஒரு காரியம். வைஃப் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர் கூட தான் இருக்கணும்ன்றத உணர்ந்து அவர் கூட்டு வர்றாரு. தொடர்ந்து படிங்க.
எத்திரோ, என்ன உங்களுடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோடு கூட அவளுடைய இரண்டு குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினான்.
பாருங்களேன், ஒரு ஒழுங்கு. அந்த காலம் பழைய மனுஷருங்க இல்லீங்களா, என்ன ஒரு ஒழுங்கு பாருங்களேன். திடுதிப்புன்னு வந்துட்டேன் அப்படின்னு வந்து நிக்கல வீட்டுல, எத்தனையோ பேர் வந்துருவாங்க, ஒரு போன் பண்றது இல்ல, சொல்றது இல்ல, திடுதப்புன்னு வந்து நிப்பாங்க. நம்ம என்னடா பண்றது, சேர்ச்சுக்கு போகணுமே, அது பண்ணுமே நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் இல்ல, ஒரு நோட்டீஸ், அந்த காலத்துல ஒரு நோட்டீஸ் அனுப்பி, நான் வரப்போறேன்ப்பா அப்படின்னு இந்த நாள்ல வரப்போறேன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பி அந்த காலத்திலேயே வந்து பாருங்களேன் ஒழுங்கா எவ்வளவு நல்லா நடக்குது. அப்புறம்
அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள்.
மோசே பாருங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி போய் ஒரு மரியாதை கொடுத்து, நான் பழைய மோசே இல்ல, நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பரதேசி மோசே, ஆடு மேய்ச்சிட்டு இருந்த மோசே இல்ல, எகிப்தைய பஸ்மமாக்கிட்டு வந்திருக்கிறேன் நானு, நான் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எத்தனை பேரை வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய ராஜாவே ஆகலாம் நானு. அப்படியா இருந்தாரு மோசே, நீ ஒரு பெரிய விக்கிர ஆராதனைக்காரன், உனக்கு ஏன் நான் வணங்கணும், ஒரு விக்கிர ஆராதனைக்காரர் தான், கடவுளை நம்புறவர் இல்ல, இன்னைக்கு ஏன் வணங்கணும்னு அப்படியா இருந்தாரு? இல்ல பாருங்களேன், போய் 40 வருஷம் நம்மள பாத்துருக்கிறாரு பெரியவரு, போய் வணங்கி மரியாதை கொடுத்து. இதுதான் நம்ம கத்துக்கணும். நம்ம குடும்பத்துல வந்து பெரியவங்களுக்கு மரியாதை இருக்கணும். அவங்க அவிசுவாசியா இருக்கலாம், அவங்க ஒருவேளை ஏழையா இருக்கலாம், அவங்களால நமக்கு ஒண்ணு ஆவாம இருக்கலாம், ஒரு ரெஸ்பெக்ட். நம்ம யாரா இருந்தாலும் நம்ம கடவுளை பத்தி நிறைய பெரிய தெரிஞ்சுக்கிட்டோம்ன்றதுனால மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம நடந்துக்கிறது. நம்ம விசுவாசம் போய் நம்முடைய ஒழுங்க மரியாதையை ஒருபோதும் கெடுக்க கூடாதுங்க. இவர் என்ன, இவரு கல்லெல்லாம் வணங்குறாரு, இவருக்கு என்ன ரெஸ்பெக்ட், அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. யாரா இருந்தாலும் நமக்கு ஒரு மரியாதை, பெரியவங்க இருந்தா வீட்டுல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க நம்ம கத்துக்கணும். அதான் ஒழுங்கான குடும்பம். பாருங்க எவ்வளவு பாடங்கள், 7 வசனங்கள் அடங்கி இருக்கு. ஒண்ணு, வைஃப் எப்படி நடந்துக்கணும், ஹஸ்பண்ட் எப்படி நடந்துக்கணும், மாமனாருக்கு எப்படி நடந்துக்கணும். இப்ப பாரு, போய் இருமா, நீ வீட்லயே இருமான்னு வச்சுக்க கூடாது பொண்ணுங்களையும் யாரையும், அவங்க லைஃப் அவங்களுதுன்னு வச்சு நம்ம பார்க்கணும். போய் ஒய்ஃபோ சரி ஹஸ்பண்டோ சரி அம்மா வீட்லயும் அப்பா வீட்லயும் போய் இஷ்ட கணக்குல வாழக்கூடாது. புருஷன் வீட்டுல எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். அப்படிதான் குடும்பம் ஒழுங்கா வரும். அது மாத்திரம் இல்லாம அந்த ரெஸ்பெக்ட் பாக்குறோம், பெரியவங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் நம்ம பாக்குறோம். சரி தொடர்ந்து படி 8வது வசனம்.
பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான்.
மோசே இங்க அவரு எல்லாம் நடந்த காரியத்தையெல்லாம் தன் மாமனாருக்கு விவரித்து சொல்லியிருக்கிறார். விவரித்து எப்படி சொல்லியிருப்பாரு? ஒருவேளை நம்ம சொல்லி இருந்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்க எப்படி காப்பாத்தி நான் கூட்டு வந்திருக்கிறேன் பாருங்க, எவ்வளவு அதிசயமா. ஆனா இந்த ஜனங்க வனாந்திரத்துல வரும்போது என்ன பொலம்பு பொலம்பு ஒப்பாரி வச்சாங்க. தண்ணி இல்லனா பொலம்புது, சாப்பாடு இல்லைனா உயிரை எடுத்துட்டாங்க இந்த ஜனங்க. பாடா அப்ப போதும் போதும் நாச்சு, விட்டா போதும் நான் போயிடலான்னு அப்படி. இதெல்லாம் உண்மைதானே? அவங்க உயிர் எடுத்துடல பாவம், தாங்கி எவ்வளோ பொறுமையா இருந்து படாத பாடு இந்த தங்காத ஜனங்களை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படி ஒரு பேச்சா பேசினார். அவருடைய சாட்சி பாருங்களேன். அதான் ஒரு குடும்பம் ஒழுங்கா இருக்கணும்னா குடும்பத்தில் இருக்கிற பேச்சு பேச்சு எப்படி இருக்கணும்? எப்பப்பாரு கம்ப்ளைண்ட் பண்ணின்னு ஒப்பாரி வச்சுன்னு ஒருத்தர் ஒருத்தரை திட்டின்னு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைங்க இருக்கத்தான் செய்யுது, உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஒரு விசுவாசி வெறும் உபத்திரவங்களை பாத்துக்கிட்டு இருக்க மாட்டான். மோசேக்கு உபத்திரம் இருக்குல்ல, பா எவ்வளவு உபத்திரம் இருந்துச்சுங்க. அதை பத்தி பேசணும்னா எவ்வளவு பேசி இருக்கலாம். அவரு அவர் எதை பேசுறாரு பாருங்களா, கடைசியில என்ன சொல்றாரு? இவர்களெல்லாம் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்தது, அதைத்தான் முக்கியப்படுத்தி அவர் சொல்றாரு. பாருங்களா எத்தனையோ உபத்திரம் உங்களை அவருக்கு இருந்துச்சு. ஒரு விசுவாசி, ஒரு அவிவிசுவாசி, பரிசுத்தாவி இல்லாத ஒரு மனுஷன் தாங்க எப்ப பாரு உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் பாக்குறவன். அதை விட்டு வேற தெரியாது ஒப்பாரிச்சுட்டு இருக்கிறவன். ஒரு விசுவாசி வந்து அத்தனை இருந்தாலும் கர்த்தர் என்ன பாதுகாத்து கிருபை கொடுத்து நடத்தி வராரு, அத்தனை இருந்தாலும் கர்த்தர் என்ன, அப்படிப்பட்ட பேச்சுங்களா குடும்பத்துல இருக்கணும். எப்ப பாரு புலம்புறது, எப்ப பாரு முறுமுறுக்குறது நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது. பாருங்களேன் மோசே பேசுறத நம்ம பாக்கிறோம். மோசே நீங்க நினைச்சு பாக்கலாம், எங்க இருக்கிறார் இப்போ? அந்த சீனா மலைகிட்ட இருக்கிறார். அவருடைய ஞாபகம் அவரு நினைச்சு பாக்குறார், கடந்த காலம், கடந்து வந்த காலத்தை நினைச்சு பாக்குறார். இதுக்கு முன்னாடி அந்த சீனாய் மலையில எப்போ இருந்தாரு, என்ன மாதிரி இருந்தாரு? ஆடு மேய்ச்சிட்டு தனி ஆளா நின்றுட்டு இருந்தார். அப்போ கடவுள் கூப்பிட்டார். அவர் கூப்பிடும் போது அவர் ஆண்டவர் என்ன சொன்னார்? போனாரா இவரு, சாமியே ஆளை விட்டுரு அப்படின்னார். நான் போகவே மாட்டேன் அப்படின்னார். ஆனா ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சார், போ போய். அவர் என்ன சொன்னாரு? நீ நிச்சயமா அந்த ஜனங்களை காப்பாத்தி கொண்டு வந்து அதுக்கு ஒரு அடையாளத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். என்ன அடையாளம்? நீ இந்த மலைக்கு வந்து என்ன ஆராதிப்ப அப்படின்னு. அதெல்லாம் மோசே தன்னுடைய மனசுல நினைச்சு பார்க்கும்போது, கடந்து வந்த காலம் எப்படியெல்லாம் தேவன் எப்படி உண்மையா எப்படி அந்த பாரோவை அழிச்சு போட்டு கூட்டு வந்திருக்காரு நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு நன்றி பெருகெடுத்து ஓடி இருக்கும் அவருக்கு மனசுல. நினைச்சு கடவுள் எவ்வளவு உண்மை உள்ளவர், நான் என்ன மாதிரி நிலையில இருந்த, அதை நினைச்சு தாங்க அந்த பிள்ளைக்கு அப்படி பேர் வச்சாரு, கர்ஷம். பரதேசியா தனியாலா ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஆள் என்ன போய் ஃபாரோவுடைய பட்டயத்துக்கே விடுவிச்சு எலியேசர் மாதிரி காப்பாத்தி கூட்டு வந்தாரு அப்படின்னு தான் நினைச்சு, அதெல்லாம் நினைச்சு நன்றியில பெருக்கெடுத்து ஓடி அதை சந்தோஷத்தோடு தன் மாமனாரோடு அதை நினைச்சு பார்த்து அவரை ஷேர் பண்றார். அதை ஷேர் பண்றாரு, அதைத்தான் பாக்குறோம். இது ஒரு பெரிய பாடம். நம்ம குடும்பத்துல வந்து நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும், குடும்பம் ஒழுங்கா இருக்கணும்னா புருஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம், மனைவி எப்படி இருக்கணும், மாமனார் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம், பெரியவங்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும்னு பார்த்தோம். வீட்டுல இருக்கிற பேச்சுங்க எப்படிப்பட்ட பேச்சுங்க இருக்கிறது அதை நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம கர்ஷமா பாக்குறோமா? கர்ஷம்னா என்ன? நம்ம இருந்த நிலைமை, எந்த நிலைமையில நம்ம இருந்தோம், எப்படி பரதேசிகளா இருந்தோம், எப்படி கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தோம், நினைச்சு பாக்குறோமா? அதெல்லாம் பேசி பாக்குறோமா? வீட்டுல எந்த நிலையில் நம்ம இருந்தோம்? ஆனா தேவன் எலியேசர் மாதிரி, எலியேசர்னா தேவன் எப்படி நமக்கு உதவி செய்திருக்கிறார், கர்ஷமோ எலியேசரோ நம்ம வாழ்க்கையில நினைச்சு பாக்குறோமா? எப்படி எல்லாம் ஆண்டவர் உதவி செய்து நம்மளை காப்பாத்தி விடுவித்து கொண்டு வந்திருக்கிறாருன்னு பேச்சு வீட்டுல இருக்குதா? அதான் நம்ம நினைச்சு பார்க்கணும். அது ஒண்ணுதாங்க, அப்படிப்பட்ட பேச்சு தாங்க பிரயோஜனமா இருக்கும். நம்ம உட்காரும் போது, சாப்பிடும் போது, எந்திரிக்கும் போது பராமரிப்பை கவனிக்க பார்க்கணும். நம்ம எவ்வளவு உபத்திரவங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை எப்படி காப்பாத்தி கூட்டு வராருன்றத பார்த்து, அதனாலதான் குடும்ப ஜபம் ரொம்ப முக்கியம்ன்றோம். குடும்ப ஜபத்துல என்ன பண்ணணும், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பேசணும். வீட்டுல அப்படிப்பட்ட பேச்சுங்க இருக்கணும், நல்ல பேச்சுங்களா இருக்கணும், குடும்பம் ஒழுங்கா இருக்கணும். கர்த்தர் ஆத்மாவே கர்த்தரை சேர்த்தடி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அதெல்லாம் மந்திரமா மந்திரமா மந்திரம் மறவாதேன்னா என்ன, அதை பத்தி பேசிட்டு இருக்கணும். எப்ப பாரு ஆண்டவர் எப்படி செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் எப்படி செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் எப்படி செஞ்சிருக்காரு பேசிட்டு இருக்கணும். ஆண்டவருடைய கிரியைகளை பத்தி பேசணும். இதெல்லாம் இப்படி ஒரு சாட்சியா கொடுத்த உடனே அந்த அவிவசுவாசி மேல என்ன எஃபெக்ட் ஆகுது? 9வது வசனம் படிங்க.
கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளின் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு, உங்கள் எகிப்தியரின் கைக்கும் உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையில் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தொடர்ந்துபடி.
கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடுப்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசேயின் மாமனாகி எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான்.
பாருங்களேன், அதோட பாதிப்பு இப்படி ஒரு சாட்சியா சொன்ன பாதிப்பு வந்து மோசே புலம்பிருந்தாருன்னா அது எவ்வளவு பெரிய சாட்சி போயிருந்திருக்கோங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு அவிவசுவாசி ஒரு மீடியம் பிரீஸ்ட் இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்காத ஒரு ஆளு உடனே விசுவாசியாக மாறிடுறான். பாருங்களேன், அவர் விசுவாசியா மாறிட்டாரு. அந்த இடத்துல தான் பாக்குற அவருடைய கன்வர்ஷன். அவர் என்ன சொல்றாரு, அவருடைய பெரிய விசுவாச அறிக்கை 18:11 என்ன சொல்றாரு, பெரியவர் எல்லா தேவர்களை விட கடவுள் பெரியவர். எத்தனை தேவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஏன்னா அப்பேற்பட்ட எகிப்து வல்லமை, அப்பேற்பட்ட மந்திரவாதிங்க ஃபாரோ, எத்தனை தேவர்களை எகிப்து வணங்கிட்டு இருந்து அவங்கள எல்லாரையும் முறியடிச்சு வல்லமையில அதிகாரத்துல அவங்கள இருந்து உங்களை காப்பாத்தி கூட்டு வந்துட்டார்னா அவர் தாங்க எல்லா தேவர்கள பெரியவர், அவர் மாதிரி ஒருத்தரும் செய்ய முடியாது, எல்லா கடவுள்கள பெரியவர் அப்படின்னு ஒரு சாட்சியா ஒரு விசுவாசியா மாறிட்டார். வெறும் வார்த்தையில மாறல, அதுக்கு அடுத்தபடி என்ன செய்யறாரு, ஒரு பலிய செலுத்துறாரு. ஒரு பலிய செலுத்தி அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி, ஒரு பலிய செலுத்தி அவங்க எல்லாம் இன்வைட் பண்ணி ஒரு சந்தோஷமா அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு முன்பதாக அவங்க சந்தோஷமா ஒரு ஃபேமிலி பார்ட்டி அங்க நடக்கிறத பாக்குறோம். சந்தோஷமா என்ன எப்படி போட்டிருக்கிறது, 12
மோசேயின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பரும் அனைவரும் வந்து மோசேயின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள்.
தேவ சமூகத்தில் they sat before the Lord and ate. எவ்வளவு சந்தோஷமா அவங்க சாப்பிடுறாங்க பாருங்களேன். ஒரு குடும்பம் என்ன கூட சந்தோஷமான குடும்பம், ஒழுங்கான குடும்பம், ஃபேமிலி இணைக்கப்பட்டிருச்சு. கடவுளுடைய சாட்சியை கொடுத்து கடவுள் செஞ்ச காரியங்கள்லாம் பேசி பார்த்துட்டு ஸ்தோத்திரம் செலுத்திட்டு கர்த்தருக்கு முன்பதாக சந்தோஷமா உட்காந்து சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி சந்தோஷம் நம்ம வீட்டுல இருக்குதா? நம்ம எதுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிடுறோம், டிவிக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிடுறோம், கர்த்தருக்கு முன்பதாக உட்காந்து சாப்பிடுறது இல்ல, டிவிக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிடுறோம். இந்த மாதிரி சந்தோஷம் நம்ம வீட்டுல இருக்கா? மனைவி கனிதரும் திராட்சை கொடி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுக போல் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள். அந்த மாதிரி சந்தோஷம் எப்படி வரும், கடவுளுடைய முறையை ஃபாலோ பண்ணாதான் வரும். வீட்டுல பேச்சு ஒழுங்கா இருக்கணும், அது ஆர்டிபிஷியலா பண்ண வேண்டியது இல்ல. கொஞ்சம் ஆரம்பத்துல என்ன இப்ப பாரு இப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அது போக போக பழகி போவோம் தெரியுங்களா. நம்ம போனவன நம்ம பிள்ளைங்க வீடுங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும், கடவுளை பத்தியே தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டிபிஷியல் நமக்கு ஆரம்பத்துல இருக்கலாம், அப்படிதான் பண்ணிடணும். நம்ம வீட எப்ப பாரு ஆண்டவரை பத்தி பேசுறது, ஆண்டவர் செஞ்ச பேர் ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் நிறுத்துங்க. குடும்பத்துல நல்ல பேச்சுகள் இருக்கணும், மனைவிக்கு கொடுக்கிற கடமை, புருஷனுக்கு கொடுக்கிற கடமை அப்படி இருந்தா தாங்க சந்தோஷமான கர்த்தருக்கு முன்பதாக ஆனந்தத்தோடு சந்தோஷமா இருக்கிற ஒரு குடும்பமா நம்ம பார்க்க முடியும். சரி, வேகமா அடுத்த பாயிண்ட் நம்ம பார்த்து முடிக்கலாம். சபை ஒழுங்கா இருக்கணும், ஒரு சபை ஒழுங்கா ஓடணும் அப்படின்னா 13 படிங்களா.
மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன, நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான்.
சரி, மோசே அடுத்த நாள் என்ன பண்றாரு, எல்லா உட்கார்றாரு, உட்கார்ந்து எல்லா நியாயம் விசாரிக்கிறாரு. எத்தனை பேர் வந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதுவும் ஒண்ணு வந்து நியாயம் விசாரிக்கிறது ஜனம் ஜாஸ்தி மாத்திரம் இல்ல, அந்த ஜனத்தினுடைய தரமே ரொம்ப மோசம் இல்லீங்களா. ஏன்னா அடிமையில இருந்தாங்க, பயங்கர சண்டை, ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட சண்டை, புருஷன் சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டைன்னு அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. இப்பதான் அமெல்கியரை வேற கொன்னு போட்டு அவங்க சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, எந்த இந்த சண்டை எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் விசாரிச்சுட்டு இவரு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறார், அதை சரி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். அப்போ எத்திரோ கூப்பிட்டு கேட்கிறார், என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, அவருக்கு சொல்ற பதில் என்ன? 15.
அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள்.
தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்க என்னிடத்தில் வருகிறார்கள். அது பாருங்களேன், அது ரொம்ப நல்ல பழக்கம். நமக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா, எனக்கு தெரியல நம்ம சபையில நம்ம செய்யறதுல, ஒரு குடும்பத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது? அது ஏன் பிரச்சனைங்கன்னு உட்காந்து என்ன பண்றது தெரியுமா? அதை பெரிய பிரச்சனையா மாத்தி கொண்டு வர்றது. கொண்டு வந்து அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு இருக்குன்னு வேண்டியது. பிரச்சனைய ஆரம்பத்திலேயே கிள்ளி போட பாக்கணும். நம்மளுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கெங்க போகணும் நம்ம? நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் விசுவாசிய பிரச்சனை இருக்கும்போது பாஸ்டர் கிட்டதான் ஓடுவேன் நான். இப்ப கூட எனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா பாஸ்டர் கிட்டதான் ஓடுறது நான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தயவு செய்து சொல்லுங்கன்னு. நம்மள அந்த பழக்கமே இல்லை. என்ன பண்றது? நம்ம பிரச்சனை தான் அப்படியே கண்டு பண்ணுவோம்னு பெருசா பண்ணி கொண்டு வர்றது. அப்புறம் என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாத நிலையில. அப்படி இல்ல, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பாஸ்டர் கிட்ட வரணும். ஏன்? ஒண்ணு, அவங்க சொல்யூஷன் கொடுக்கலன்னா போகுது, அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ரெண்டாவது, தேவனுடைய வசனத்துல போட்டிருக்கிற முறைகளை நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. பாருங்க, இதெல்லாம் நீங்க பண்ண தவறு இருக்கீங்க, இது நீங்க பண்ணலாம், இதை நீங்க மாத்திக்கலாம், இதை நீங்க பண்ணா இப்படி சரியா வரும்னு தேவனுடைய வசனத்தை எடுத்து சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வரும்போது மோசம் என்ன பண்றதா சொல்றாரு?
அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள்.
யாதொரு காரியம் உண்டானா என்கிட்ட வராங்க, நான் என்ன பண்றேன்?
நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான்.
புரியுதுங்களா? நான் என்ன பண்றேன்? அவங்க பிரச்சனையை தீர்த்து தேவன் இப்படிதான் சொல்றாரு. என் ஒப்பீனியன் சொல்லல, நான் என்ன சொல்றேன்? கடவுள் வசனம் இப்படிதான் சொல்லுதுன்னு தீர்த்து வைக்கிறேன். இதான் அங்க ஊழியம் வேலைய, பாஸ்டருடைய வேலை தான். இதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுதுங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணணும், இது பண்றது இல்ல நீங்க அப்படிலாம் தீர்த்து வைக்கணும். அதை அவங்க செய்யறத பாக்குறோம். இதான் என்ன சொல்றது? பாஸ்டர் விசிட்டேஷன் சொல்லலாம். அவரு வீடு வீடா போக முடியாது, அவர்கிட்ட லைன்ல வந்து நிக்கிறாங்க. சரி, அதுக்கு எத்திரம் என்ன சொல்றாரு?
அதற்கு மோசேயின் மாமன், நீ செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம்.
நல்லதில்ல அப்படின்னா என்ன சொல்றாரு? நீ செய்யறது நல்லதில்லன்ற, நீ செய்யற விதம் நல்லதில்லன்றார். நல்ல காரியத்தை தான் செய்யற, நீ செய்யற விதம் நல்லதில்லப்பா. ஏன்னா நீ இத மாதிரி செஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னா நீயும் அவங்க கூட இருக்கிறவங்க செத்துதான் போ, நீ செத்து போயிருவ சீக்கிரம். எல்லாத்தையும் ஒருத்தனே செஞ்சுட்டு இருந்தா உங்க காலம் சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்ககிட்ட இருக்கிற ஜனங்களும் எத்தனை நாள் தான் அவங்க பிரச்சனையை தீர்க்காம இருக்கிறது? அப்படியே டிலே ஆகிட்டே போவோம். கேஸ் அட்ஜன்ட், கேஸ் அட்ஜன்ட், நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு நம்ம ஊர்ல கேஸுங்கெல்லாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அது சரி. அப்புறம்
இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீ ஒருவரா இதை செய்ய உமாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இருக்கும் விசேஷித்தவர்களை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிற பொருளாசியை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும், 100 பேருக்கு அதிபதிகளாகவும், 50 பேருக்கு அதிபதிகளாகவும், 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும்.
சரி, அவரு ஒரு நல்ல புத்திய சொல்ற, நல்ல அட்வைஸ் என்ன சொல்றாரு? நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா முடியாதுப்பா. ஒரு மனுஷனே, நீ ஒரு உன்னுடைய காரியம் என்னன்றத நீ போக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் லீடர்ஸ் நீ ஏற்படுத்து, மத்தவங்களுக்கு பொறுப்புங்களை கொடு அப்படின்னு அவர் ஒரு முறையை ஏற்படுத்துறாரு. இதுதான் முழு தேவனுடைய சபைக்கும் ஒரு முறையாகவே வந்தது. அப்போஸ்தல நடவடிக்கைகளையும் 6வது அதிகாரத்துல இதே மாதிரி தான் வந்துச்சு. அந்த சாப்பாடு போடுறதுக்கு அது இல்ல, அப்போஸ்தல பேதுருவை கூப்பிடுங்க, அவரு எனக்கு இந்த சாப்பாடு கம்மி வந்துருச்சு, இவரை கூப்பிடுங்கன்னு சண்டை வரும்போது என்ன பண்ணாங்க அவங்க? நாங்க வந்து தேவனுடைய ஜெபத்தையும் தேவனுடைய வசனத்தையும் உங்களுக்கு சொல்றத விட்டுட்டு உங்களுக்கு சாப்பாடு அந்த காரியம் இந்த காரியம் எங்களால பாத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி டீக்கன்ஸை ஏற்படுத்தினாங்க, உதவிக்காரர்களை ஏற்படுத்தினாங்க. உலக பிரகாரமான காரியங்களை சரி பண்ணுவதற்கு டீக்கன்ஸை ஏற்படுத்தினாங்க. அந்த முறையை இவர் ஆரம்பத்துல இங்கத்தான் ஆரம்பிச்சது. அவர் சொல்றாரு பாருங்களா, 19ல், நீ எதுல கவனமா இருக்கணும்?
ஒரு ஆலோசனை சொல்லுங்க, தேவனும் உம்மோடு கூட இருப்பார், நீர் தேவ சன்னதியிலே ஜனங்களுக்காக இருக்கும்.
தேவ சன்னதியில் ஜனங்களுக்காக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜபம் பண்றது. உன்னுடைய கவனம் எதுல இருக்கணும்? ஜபம் பண்றதுல இரு. அப்புறம்
தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி,
ரெண்டாவது என்ன, தேவனுடைய வசனத்தை சொல்லி கொடு. ஜபமோ தேவனுடைய வசனத்தை சொல்லி கொடுக்கறதுல அவனுடைய கவனத்தை செலுத்து. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நீ இந்த காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தா சரி வராது. அப்புறம்
அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும்.
புரியுதுங்களா? அதுதான் அங்க பாஸ்டருடைய வேலை. அப்படின்னும் போது பிரதானமாக சபை ஒழுங்கா நடக்கணும்னா ஒரு பாஸ்டருடைய முக்கியமான வேலை, ரெண்டு வேலை, ரொம்ப முக்கியமான வேலை. அதை செய்வதற்கு சபை மொத்தமா ஒத்துழைக்கணும். அப்பதான் அது சரியா செய்யப்பட முடியும். என்ன, அவர் ஜபம் பண்றதுக்கும் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுறதுக்கும் வேத வசனத்தை நல்லா படிச்சு, நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறேன் வேத வசனத்தை படிக்கிறது இதெல்லாம். அதனாலதான் ரொம்ப படிக்குவோம், ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுவோம், ரொம்ப நேரத்தை செலவிட்டு, ஏன்னா நீங்களும் வேத வசனத்தை படிக்கணும்னு வரீங்கன்றதுக்காக சீரியஸா எடுத்து அதை கவனம் செலுத்தணும். அதை கவனம் செலுத்துக்கு உனக்கு தடையா இராதபடிக்கு மற்ற எவ்வளவு காரியங்கள் இருக்கு, நீ ஆளுகளை ஏற்படுத்து. அவங்களுக்கு குவாலிபிகேஷன்ஸ் வேற சொல்றாரு புதிய ஏற்பாடுல இருக்கிற மாதிரி. முதலாவது அவர்கள் 21
ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு.
திறமை உள்ள மனிதர்கள், திறமை அவங்களுக்கு இருக்கணும். திறமைனா முதிர்ச்சி, திறமை உள்ள மனிதர்களா இருக்கணும். முதிர்ச்சி, எந்த நேரத்தில் என்ன பேசணும், என்ன செய்யணும்ன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு முதிர்ச்சி இருக்கணும், ஒரு நூதன கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. அடுத்ததாக தேவனுக்கு பயந்தவங்க. ஒரு வாட்டி பாஸ்டர் பாலா சொல்லிட்டு இருந்தார், நம்ம நாடுகள் சபைகளே மோசமா போறதுக்கு காரணம் வந்து திறமை உள்ள மனுஷங்க இருந்தா அவங்களுக்கு தேவ பயம் இல்லை, தேவ பயம் உள்ள மனுஷர்களா இருந்தா அவங்களுக்கு திறமை இல்லை. அதனாலதான் சபையே ரொம்ப கெட்டு போய் இழந்து போயிட்டு இருக்கிறது. ஆனா இவர் சொல்ற திறமை உள்ள மனுஷர்கள், தேவ பயம் உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள், அவங்க நம்பலாம், மாயமாலமே போட மாட்டாங்க, உண்மை உள்ளவர்கள், பொருளாசையை வெறுக்கிறவர்கள். ஏன்னா இது ஊழியத்துல ரொம்ப பெரிய சோதனை. என்ன, அந்த காசை வாங்கிக்குவோம், இந்த காசை வாங்கிக்குவோம், லஞ்சத்தை வாங்கிக்குவோம், நியாயத்தை திருப்புவோம், பொருளாசையை வெறுக்கணும். அவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை பார்த்து அவங்கள தலைவர்களா பண்ணு. பண்ணிட்டு 23 அதனோட நன்மைகள் என்ன,
இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும், இந்த ஜனங்கள் எல்லோரும் தங்கள் போகும் இடத்திற்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான்.
நல்லா நல்லபடியா நடத்த முடியும். உங்களுக்கு தெரியுமா அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6:7 போட்டிருக்கு, இப்படி அவங்க டீக்கன்ஸை நியமிச்ச பிறகு சபை பயங்கரமா வளர ஆரம்பிச்சுன்னு போட்டிருக்கு. சபை பயங்கரமா வளர ஆரம்பிச்சுன்னு போட்டிருக்கு. அதான் நம்ம பாக்குறோம் கடைசியாக இந்த 27 படிங்க, அவர் எப்படி போனாருன்னு போட்டிருக்கு, குட் பை சொல்லிட்டு போறாரு.
பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான்.
பாருங்களேன், கொஞ்சம் எவ்வளவு அருமையான மனுஷன். சித்திரவனம் மறக்கவே கூடாது. அருமையான மனுஷன் வந்ததே கொஞ்ச நாள் கிருபையா வந்து ஆண்டவர் சொன்ன நடந்ததெல்லாம் கேட்டுட்டு ஒரு பெரிய விசுவாச அறிக்கை. இந்த தேவனை விட வேற எந்த தேவனும் பெரியவர் இல்லன்னு நம்ம இன்னைக்கும் படிக்கணும் அவரை பத்தி, அவருடைய விசுவாச அறிக்கையை, பெரிய கன்ஃபெஷன் ஆஃப் ஃபேத்லாம் அவர் சொல்லிட்டு குடும்பத்தை ஒன்னா சேர்த்து வச்சுட்டு மோசையுடைய குடும்பத்தை ஒழுங்குபடுத்திட்டு மோசைய தோய்ந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பாரு, அந்த இதை சரி பண்ணி மோசைக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்து ஆயிரக்கணக்கான தலைவர்களை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் போகிறார். என்ன ஒரு மனுஷன், இந்த மாதிரி தான் நம்ம எங்க இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்க பாக்கணும். எவ்வளவு நல்லா செஞ்சுட்டு போயிருக்கிறாரு பாருங்களேன். அவர் போய் என்னத்துக்கு, ஒருவேளை போய் அங்க ஏற்படுத்தி இருக்கலாம், தேவனை பத்தி மத்தவ சொல்லி இருக்கலாம். ஏன்னா 1 Samuel 18 வருது, இவருடைய சன்னதி இவருடைய விசுவாசிகளா வந்து கெனைட்ஸ் வராங்க. அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப ஒத்து போனாங்க, ரொம்ப ரொம்ப அவங்க சவுல் வந்து எல்லாரையும் அழிக்கணும்னு பார்க்கும்போது அவங்களை அழிக்காம காப்பாத்தினாருன்னு வருது. இவருடைய சந்ததியில தான் வரவங்க. சரி, நம்ம சில பாடங்களை படிச்சு முடிப்போம் பிராக்டிக்கலா. இந்த பகுதியில இருந்து தேவனுடைய ராஜ்யம் வளரணும்னா மனிதர்கள் வேணும். எப்படிப்பட்ட மனிதர்கள், திறமை உள்ளவர்கள், தேவனுக்கு பயப்படுறவர்கள், உண்மை உள்ளவர்கள், பொருளாசையை வருத்துறவர்கள். இந்த 4 குணம் இல்லாதனால தான் சபை கஷ்டப்படுது. இன்னைக்கும் தேவனுடைய ராஜ்யம் கஷ்டப்படுது. இப்படிப்பட்ட மனிதர்கள் தேவன் எழுப்பணுன்றதுக்காக நம்ம ஜபம் பண்ணணும். அது சபையினுடைய பாரமா இருக்கணும். மனிதர்களை எழுப்புவோம், இப்படிப்பட்ட மனிதர்கள் வேணும், இதுதான் ஜபம் பண்ணுங்க. ரெண்டாவது, சபையில நடக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக், சபை ஒழுங்கீனமா போறதுக்கு காரணமே, வளராம போறதுக்கு காரணமே என்ன தெரியுங்களா, ஒரு மனுஷன் எல்லாமே செய்யணும்னு எதிர்பார்க்கறது, ஒரு மனுஷன் எல்லாத்தையும் பண்ணிடுவாருன்னு எதிர்பார்க்கறது. வளரவே வளராது அப்படிப்பட்ட சபைகள். அது ஒரு பெரிய பாடத்தை நம்ம படிக்கணும். ஏன்னா சபைன்றதே ஆண்டவர் வந்து ஒரு பாடின்ற ஒரு பாடினா எவ்வளவு அங்கங்க வேலை செய்ததுல பாஸ்ட் வேடிக்கை கூட சொன்னார், பார்க்காத அங்கங்கள் எவ்வளவு வேலை செய்யுது, உள்ள கிட்னி லிவர் ஸ்டமக் அதெல்லாம் எவ்வளவு வேலை செய்யுது. அப்படி எல்லாம் வேலை செய்யற ஒரு அவுட் புட்டு தாங்க சபை. ஒருத்தரே ஒன்னே வேலை செய்யணும்னா அந்த சபை சபையாவே இருக்காது, சபை சபையாவே இருக்காது. ஒரு ஒரு சபை வந்து இப்படி நினைச்சுக்க கூடாது. ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, 24 பேர் ஓடி மூச்சடிச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு மூச்சு உழுத்து கூட முடியாம அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ரொம்ப அவசியமா அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை, ஆனா அவங்க தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்க சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு தான் எக்ஸசைஸ் ரொம்ப அவசியமா தேவை, ஆனா அவங்க நல்லா உட்காந்து சேர்ல மேட்ச பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல சபை, ஒரு ரெண்டு பேரோ ஒருத்தரோ மூச்சடிச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் சிப்ஸ் சாப்பிட்டு ஒன்னும் வேலை செய்யாம இருப்பாங்கன்ற சபை மாதிரி நம்ம நடத்த பார்த்தா சபை வளராது, சபை வளராது. நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமா, ஆண்டவர் உங்க எல்லாரையும் இங்க கூட்டு வந்தது வந்து உங்க தேவனை ஆராதிக்கணும், அவரை சேவை செய்யணும். உங்க எல்லாருக்கும் ஒரு வேலை இந்த சபையில ஆண்டவர் வச்சிருக்கிறார் தெரியுமா. ஒருத்தர் அதுக்குதான் இங்க கூட்டு வந்திருக்கிறார், ஒரு வேலை உங்களுக்கு வச்சிருக்கிறார். அது நிறைய புதிய ஏற்பாடு முழுவதுமா சொல்லப்படுது. எபேசியர் 4, ரோமர் 13, 1 கொரிந்தியர் 12, ஒரே ஒரு வசனம் வந்தா படிப்போம், நேரம் ஆயிடுச்சு. 1 Corinthians 4:9 படிப்போம். சபையில ஆண்டவர் வந்து எல்லோருக்கும் ஒரு ஒரு வேலையை வச்சிருக்காரு. அப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்யும் போது தான் அந்த சபை வளரும். தொடர்ந்து
அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரரை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள்.
அவர் அவர்களுக்கு ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார், புரியுதுங்களா. கிருபனா ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ ஒரு விசுவாசினா உனக்கு ஒரு கிஃப்ட் ஆண்டவர் சபையில கொடுத்திருக்கிறார். இல்லங்க நான் ஒரு விசுவாசி எனக்கு எந்த கிஃப்டும் இருக்கிற மாதிரி தெரியலன்னா அது அப்படி பேச்சுக்கே அர்த்தம் இல்ல. ஒரு விசுவாசினா அவனுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கோங்க. பரிசுத்தாவி ஒருத்தனுக்குள்ள இருக்குன்னா நிச்சயமா அவனுக்குள்ள கிஃப்ட் இருக்கும். அந்த கிஃப்ட வந்து நீங்க வீணடிச்சிடாம அதை பயன்படுத்துங்கன்னு பேதுரு சொல்றார். பரிசுத்த பல பல கிஃப்ட், ஒரே கிஃப்ட் இல்ல. ஒருத்தருக்கு பிரீச்சிங் கிஃப்ட், ஒருத்தருக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ற கிஃப்ட், ஒருத்தருக்கு மத்தவங்கள ஊக்கப்படுத்துற கிஃப்ட், ஒருத்தருக்கு சேவை செய்யற கிஃப்ட், ஒருத்தருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிஃப்ட், பல பல கிஃப்ட் சபையில கொடுத்திருக்கிறார். அதை நீங்க சபைக்காக பயன்படுத்துங்க அப்படின்றார். கிஃப்ட் இல்லாம ஒருத்தனும் இருக்க முடியாது. எனக்கு என்ன கிஃப்ட் இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும், என்ன தெரிய முடியும்? எனக்கு ஒரு ஆலோசனை இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை இந்த சபையில நீங்க பாக்குறீங்களோ அந்த கிஃப்ட் உங்களுக்கு இருக்கலாம். இது சரியா செய்யப்படாம இருக்குதே, ஒருவேளை அந்த கிஃப்ட் உங்களுக்கு இருக்கலாம், அதை நீங்க எடுத்து செய்யணும்னு ஆண்டவர் விரும்பலாம். அதை உங்களுக்கு காமிக்கிறார், அதை குறித்து உங்களுக்கு பாரத்தை கொடுக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன கிஃப்ட் எனக்கு இருக்கு? எவ்வளவு செய்ய வேண்டிய வேலைங்க இருக்குங்க. ஏன் புது ஜனங்க வராங்க அவங்ககிட்ட போய் விசாரிக்கிறது பேசுறது அவங்களுக்கு பாட்டு புக்கு கொடுக்கறது அது ஒரு சின்ன கிஃப்ட் தான். எவ்வளவு காரியங்கள் ஜனங்களுக்காக ஜெபம் பண்றது, தொடர்ந்து பரிந்து பேசுறது எல்லாருக்காகவும், என்கரேஜ் பண்றது, அது ஒரு பெரிய கிஃப்ட் தெரியுமா. ஒரு பெரிய பிரசங்கி லாய்ட் ஜோன்ஸ் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப பிரசங்கம் பண்ணுவாரு, சில நேரங்களில் ரொம்ப சோர்ந்து கூட போயிடுவார், ஆனா ரொம்ப வல்லமையா பிரசங்கம் பண்றது. என்னங்க காரணம்னா ஒரு லேடி அவனால நடக்க கூட முடியாதான், ஒரு குச்சி வச்சுக்கிட்ட தலாடிக்கிட்டு வருவாங்க வயசான லேடி. அவங்க ரெகுலரா வந்துருவாங்களாம், என்னதான் மழை வந்தாலும் வந்து உட்கார்வாங்களாம். அந்த லேடிய பார்த்த உடனே ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் வந்துருமா, பெரிய பிரசங்கி அப்படிப்பட்டவங்க வர்றான்னு அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணலாம். எவ்வளவு என்கரேஜ் பண்றது இருக்கு, என்கரேஜ்மெண்ட் எனக்கு ஒரு கிஃப்ட் இருந்தா அதை பயன்படுத்தி என்கரேஜ் பண்ணலாம் மத்தவங்களை, என்கரேஜ். அந்த மாதிரி நிறைய கிஃப்ட், மியூசிக் கிஃப்ட் இருக்கு, பாட்டு லீட் பண்றது. நம்ம இன்னும் பாட்டு எவ்வளவு பாட்டு கத்துக்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஒரு குரூப்பா பண்ணி அந்த பாட்டுங்கெல்லாம் கத்துக்கிட்டு மத்தவங்களை இவங்க செஞ்சுட்டு வராங்க, கொஞ்சம் இன்னும் நிறைய செய்யலாம். மியூசிக் ஒரு கிஃப்ட், அதை நீங்க நல்லா கத்துக்கிட்டு வரீங்க, அதெல்லாம் ஒரு கிஃப்டா இருக்கு, அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அநேக சுவிசேஷம் ஒரு கிஃப்ட், எல்லாருக்கும் அந்த பாரம் இருக்கணும், எல்லாரும் போய் இயேசுவை பத்தி பேசணும் கூட்டணும். சில பேருக்கு போய் அது எப்படித்தான் பண்ணுவாங்களோ தெரியல, போய் ஒரு வாரம் சொன்னா வந்துருவாங்க சபைக்கு. அதை நம்ம ட்ரை பண்ணிருக்கிறோமா? சில பேருக்கு தான் அந்த வரங்கள் இருக்கு, அதை நம்ம ட்ரை பண்ணிருக்கோமா? மத்தவங்களுக்கு போய் சொல்லி எப்படியாவது சபைகிட்ட கூட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்லணும் இல்ல, சபைக்கு வர பண்ணிருவோம், சுவிசேஷத்தை அவங்க கேட்டுக்குவாங்க, அதை நம்ம ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி பல பல விதமான கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கு. எல்லாரும் சபையாக ஒவ்வொரு அங்கமும் வேலை செஞ்சா தாங்க சபை வளர முடியும். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுத்திருக்கார். நம்ம ஆயுச வந்து அந்த கிருபைய ஊர்படுத்துற மாதிரி நம்ம பண்ணிக்க கூடாது. ஏன்னா இயேசு வரும்போது ஒரு நாள் எல்லோருக்கும் என்ன சொல்றாரு, அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் கொடுக்கறதுக்கு வரப்போறாரு. நம்ம என்ன கிரியை தேவனுடைய ராஜ்யத்துல செஞ்சிருக்கிறோம், என்ன பலனை நம்ம எதிர்பார்க்க போறோம்? நம்ம இப்படியே இருந்தோம்னா எல்லா கிஃப்டும் எனக்கே கொடுத்துட்டா நல்லா இருக்குமா? நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் வேணும் இல்லையா? அவர் கொடுக்க போறாரு. ஆனா அவருடைய அதிசயமான இது என்ன தெரியுமா? நம்ம கிஃப்ட் கொடுத்தோம்னா பாஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், டீக்கனுக்கு செகண்ட் பிரைஸ் தான் கொடுப்போம். அவர் அப்படி இல்ல கொடுக்கிறவர். எங்க மறைவா இருந்து எத்தனை பேர் ஜெபிச்சாங்களோ, பின்னாடி இருந்து யாருக்கும் தெரியாம எத்தனை பேர் செஞ்சாங்களோ, அதை பார்த்து தான் அவங்களுக்கு கிஃப்ட் எவ்வளவு ரிசல்ட் வந்துச்சு, எவ்வளவு பெருசா போச்சுன்றத பார்த்து கிஃப்ட் எவ்வளவு உண்மையா அவங்க செஞ்சாங்க, எவ்வளவு கண்ணும் கருத்துமா அவங்க செஞ்சாங்க, அதை பார்த்து தான் கிஃப்ட் கொடுக்கிறவர். அவர் ஒருத்தருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் விடமாட்டேன், கிஃப்ட் கொடுக்க போறேன்னு இருக்க. அவர் வரும்போது காத்திருக்கிறார். நம்ம அவருடைய ராஜ்யத்துல பணியாளர்களா நம்ம கூப்பிட்டுருக்கிறார். அதுக்கெல்லாம் நம்ம வரம் கொடுத்திருக்கிறார். அந்த எந்த வரம்னு பார்த்து நம்ம செயல்பட ஆரம்பிக்கும். அப்பதான் சபை வளரும். ஜெபம் செய்யும்.